அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது அழைப்பின் பேரில் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர்கள் நேற்றிரவு சந்தித்து பேசியது குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அசன் அலி பிபிசி தமிழோசை கழித்த செவ்வி.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி வந்து முதுமலை தீர்மானங்களை மட்டும் மையமாக வைத்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. இது ஒரு தீய சக்தி. முஸ்லீம்களை மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் துன்பம் செய்திருக்கின்றார்கள்.
இந்தியாவில் ரயில் தண்டவாளங்களில் அடிபட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பது ஏன் என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
இந்த ஆக்சிடென்ட்க்கு இன்னொரு முக்கியமான காரணம், காதுல ஹெட்போன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை மாத்திக்கிட்டே வந்து அவங்க தண்டவாளத்தை கணக்கிறது மூலமா மொபைல் போன் பயன்படுத்துறது, போன்ல பாட்டு கேட்டுட்டே வர்றது, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால கூட வந்து அவங்கள ட்ரெயின் வர்ற அந்த ஹார்ன் அதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியல.
சுவிட்சர்லாந்தில் குடிவரவை அதிரடியாக குறைப்பதற்கான பேரணியை அந்நாட்டு மக்கள் வாக்கெடுப்பில் நிராகரித்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக வேர்களை வெறுக்கும் விருதுகள் தொடரின் 4வது பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
கொலம்பியாவில் ஃபாக் கிளர்ச்சி படையால் இந்த மாதத்தின் முற்பகுதியில் கடத்திச் செல்லப்பட்ட இராணுவ ஜெனரல் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஹுவான் மனுவேல் சாந்தோஸ் கூறியிருக்கிறார். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ள ஜெனரல் ரூபன் தாரியோ ஆல்சாத்தையும் அவருடன் இருந்த மேலும் இரண்டு பேரும் அவர்களது குடும்பத்துடன் இணைந்து கொள்ள இருப்பதாகவும் அதிபர் கூறியிருக்கிறார். ஜெனரல் பிடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஃபாக் படையுடன் கியூபாவில் நடந்து வந்த நீண்ட அமைதி பேச்சுக்களை கொலம்பிய அரசாங்கம் நிறுத்தி கொண்டது. அடுத்தடுத்த தாமதங்களுக்கு பின்னரான அவரது விடுதலை இந்த பேச்சுக்கள் மீள ஆரம்பிப்பதற்கு வழி செய்திருக்கிறது. சுமார் 200,000 பேர் கொல்லப்பட காரணமான 50 ஆண்டுகால யுத்தத்தை தீர்க்கும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன.
ஆப்கானிய தலைநகர் காபூலின் காவல்துறை தலைவர் பதவி விலகியிருக்கிறார். காபூலில் அண்மைய வாரங்களில் பெரிய அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்த நிலையில் அவரது அறிவிப்பு வந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை ஆயுததாரிகள் நடத்திய ஒரு தாக்குதலில் தென்னாப்பிரிக்கர்கள் 3 கொல்லப்பட்டிருந்தனர். கல்வி தொண்டு நிறுவனம் ஒன்றின் தலைவர், அவரது மகன், மகள் என உயிரிழந்தவர்கள் மூவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த தாக்குதலில் ஆப்கானிய பிரஜை ஒருவரும் உயிரிழந்திருந்தார். இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக தாலிபான் கூறியிருக்கிறது. நேட்டோ சர்வதேச படையணிகள் ஆப்கானிஸ்தானில் சண்டையில் ஈடுபடுவதை நிறுத்திக்கொள்ள தயாராகி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வன்முறை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜெருசலத்தில் யூத மற்றும் அராபிய சிறார்கள் சேர்ந்து படித்து வந்த பள்ளிக்கூடம் மீது தீ வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் கண்டித்திருக்கிறது. கடும்போக்கு யூதர்களால் இந்த தீ மூட்டப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. பள்ளியின் சுவர்களில் அராபிய எதிர்ப்பு வாசகங்களும் கிறுக்கப்பட்டிருக்கின்றன. மிக மோசமாக பிளவுபட்டிருக்கின்ற ஒரு நகரத்தில் காண்பதற்கு அரிதான சகவாழ்வு சின்னமாக இந்த பள்ளிக்கூடம் பார்க்கப்பட்டது. இஸ்ரேலிய சமூகத்தில் இனவாத பேயை வன்முறைத்தனமாக கட்டவிழ்த்து விடுவோரை சகித்து கொள்ள முடியாது என்று இது பற்றி இஸ்ரேலிய நீதியமைச்சர் சிபி லிவ்னி கூறியிருக்கிறார்.
சுவிட்சர்லாந்தில் குடிவரவை பெரிய அளவில் குறைப்பதென்ற ஒரு பிரேரணையை அந்நாட்டு மக்கள் இன்று நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் நிராகரித்திருக்கிறார்கள் என தெரிகிறது. அந்நாட்டின் வருடாந்திர நிகர குடிவரவை 80,000 வெறும் 16,000 குறைக்க முன்மொழியப்பட்ட இந்த பிரேரணையை வாக்களித்தவர்களில் 74% பேர் நிராகரித்திருப்பதாக ஆரம்பகட்ட முடிவுகள் காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்தின் பள்ளிக்கூடங்கள், வீட்டு வசதி, பொது போக்குவரத்து போன்றவற்றில் காணப்படும் அழுத்தத்தை இந்த கொள்கையின் மூலமாக குறைக்க முடியும் என இதனை கொண்டு வந்தவர்கள் வாதிட்டிருந்தனர். ஆனால் வேகமாக முன்னேற்றம் அடைந்து வரும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தை இந்த கொள்கை கடுமையாக பாதிக்கும் என அந்நாட்டின் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் கூறியிருந்தன.
வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் ஓடும் பேருந்தில் தம்மிடம் தவறாக நடக்க முயன்ற ஆண்களை மாணவிகள் இருவர் தாக்குகின்ற வீடியோ காட்சி அந்நாட்டின் முக்கிய செய்தி ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது. தம்மிடம் சில இளைஞர்கள் பாலியல் சீண்டல்களை செய்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் தம்மை தாக்கியதாகவும் அந்த சகோதரிகள் இருவரும் தெரிவித்திருக்கின்றனர். தொல்லை கொடுத்தவர்களை திரும்ப தாக்கிய இந்த பெண்களின் தைரியத்தை பலர் சமூக வலைதளங்களில் பாராட்டியிருக்கின்றனர். அதே நேரம் பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் ஏன் இந்த பெண்களுக்கு உதவ முன்வரவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது.
2nd World War முடிவில் சீனாவில் ஜப்பானிய சிப்பாய்கள் கைவிட்டுச் சென்ற ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் பணியை சீனாவும் ஜப்பானும் தற்போது ஆரம்பிக்க இருக்கின்றன. லட்சக்கணக்கான இந்த ரசாயன வெடிகள் சீனாவின் வடகிழக்கே ஜிலின் மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் வைத்து இவை எரித்து சாம்பலாக்கப்படவோ அல்லது வெடித்து செயலிழக்க செய்யப்படவோ இருக்கின்றன. இரண்டாம் உலக யுத்தம் சற்றென முடிவுக்கு வந்திருந்த ஒரு சூழலில் சீனாவை பிடித்து வைத்திருந்த ஜப்பானிய சிப்பாய்கள் தமது ரசாயன ஆயுதங்களை ஆற்றில் போட்டும் நிலத்தில் புதைத்தும் இருந்தனர். இதனால் சுற்றாடல் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. அவற்றை அகற்றி இடத்தை சுத்தம் செய்யும் பணிக்கு நிதி வழங்க ஜப்பான் உடன்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் நடக்க இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னமும் தீர்மானம் எதனும் எடுக்கவில்லை. இந்த பின்னணியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவை அவரது அழைப்பின் பேரில் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர்கள் நேற்றிரவு சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அசன் அலே அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எங்களுடைய முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை கூட்டி எங்களுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாரத்துக்குள் ஏற்படுத்தி தருவதாக அந்த இடத்திலே அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த பிரச்சனைகளை குறிப்பிட்ட அந்த அமைச்சருடன் பேசி அவர்கள் சொல்லுகின்ற பதில்களை பொறுத்துத்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் அரசியல் உயர்ப்புடன் கூடி இறுதி தீர்மானத்தை எடுக்கவிருக்கின்றோம்.
குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம்களின் பிரச்சனை என்று எதனை முன்வைத்திருக்கிறது ஜனாதிபதியிடம்?
எங்களுடைய வடகிழக்கிலே உள்ள காணி பிரச்சனைகள், எங்களுடைய மாவட்ட பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியிலே முஸ்லீம்களுக்கு எதிராக அண்மை காலமாக அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அந்த வெறுப்பு சம்பவங்கள் விஷயங்களெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். ஆகவே இதில் சம்பந்தமாகத்தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம்.
கடந்த பல சந்தர்ப்பங்களிலும் கூட ஜனாதிபதியோடும் பாதுகாப்பு செயலாளரோடும் இப்படியான சந்திப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதே பிரச்சனைகளை தான் இப்பொழுதும் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி நடத்தப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளிலும் கூட. அப்படியானால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு இதுவரைக்கும் ஜனாதிபதியிடமிருந்து உறுதியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்று அர்த்தமா?
அதனால்தான் இப்போது தேசிய ரீதியாக ஒரு தேர்தலை ஜனாதிபதி சந்திக்கின்ற நேரத்தில் இறுதியாக ஒருவரும் நாங்கள் அவரிடம் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.
அதாவது இலங்கையில் அரசியல் கள நிலைமையில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை ஒரு தீர்மானம் எடுப்பதில் தடுக்கின்ற விடயங்களாக எதனை கருத முடியும்?
பிரச்சனைகளுக்கு எந்த பக்கத்தில் தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு உறுதிப்பாடு கிடைக்கின்ற பொழுது எங்களுக்கு நிம்மதியாக மக்களுக்கு மத்தியிலே போய் நாங்கள் என்னென்ன மழை செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லலாம். அதை விடுத்து வெல்லுகின்ற பக்கம் போகணும், தோக்கின்ற பக்கம் போகக்கூடாது என்கிறது சந்தர்ப்பவாத அரசியல். அவ்வாறான ஒரு முடிவை நாங்கள் எடுக்க தேவையில்லை. எங்களுடைய மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகின்றது.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதாக கடும்போக்கு பௌத்தவாத அமைப்பான பொதுபல சேனா தெரிவித்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் ஆதரிக்கின்ற ஒரு வேட்பாளராக தீர்மானிப்பதில் இந்த பொதுபல சேனாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் என்று மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி வந்து பொதுபல சீனாவை மட்டும் மையமாக வைத்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. இது ஒரு தீய சக்தி. முஸ்லிம்களோடு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் இவர்கள் துன்பம் செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளுடைய நேரடியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் உண்மை. அதுகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்ய வேண்டும். ஆகவே அதை மட்டும் அவர்களை மட்டும் வைத்து எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தின் ஒட்டுமொத்தமாக பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாது. அதனால்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் அதுவும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அவ்வளவுதான்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அசன் அலி. இதேவேளை இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் மைத்ரிபால சிறிசேன தாம் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பழிவாங்க மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இன்று புலனர்வையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே முன்னாள் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால
சிறிசேன மஹிந்த ராஜபக்ச மகாத்மாவின் ஆண்டு கிஷன் தியாக்கரே நேமே துணிந்தேன்
ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருந்த போதிலும் அவர் அதனை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். தனது அதிகாரங்களை பலப்படுத்த தேவையான 18வது அரசியல் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமே அவர் அதனை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய மைத்திரிபால சிறிசேன, தான் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய பின்பு அரசாங்கத்தின் தேர்தல் நடவடிக்கைகள் சீர்குலைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பல அமைச்சர்கள் தன்னுடன் தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த மைத்திரிபால சிறிசேன, எதிர்வரும் தினங்களில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையானோர் தன்னுடன் இணையவுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் தனது தந்தை உட்பட பலர் கட்டியெழுப்பிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சீர்குலைக்க இடமளிக்க முடியாதென்றும் தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்டத்தின் பிரதான அமைப்பாளரான பிரதியமைச்சர் நவீன் திசாநாயக்க இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் ரயில் தண்டவாளங்களில் அடிபட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் மட்டும் 18,735 பேர் ரயில் தண்டவாளத்தில் மரணமடைந்திருப்பதாக ரயில்வே அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சுவாமிநாதன்.
இந்தியாவில் ரயில் தண்டவாளங்களில் ஏற்படும் விபத்துகள் காரணமாக நாளொன்றுக்கு சுமார் 60 பேர் சாவதாக புதிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இதில் மிக குறைந்த மரணங்களே ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது, தடம் புரள்வது போன்ற நேரடி ரயில் விபத்துகள் மூலமாக ஏற்படுகின்றன. பெரும்பாலான மரணங்கள் ரயில் பாதைகளை கடப்போர் ரயிலில் அடிபடுவதால் ஏற்படுகிறது. மும்பையில் புறநகர் போக்குவரத்து ரயில் தண்டவாளங்களில் அடிபட்டு ஆண்டுதோறும் 6,000 பேர் சாகின்றனர். புறநகர் ரயில்களை பயன்படுத்துவோர் நடை மேம்பாலங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டும் ஏராளமானோர் ரயில் தண்டவாளத்தை கடப்பதாலேயே பல மரணங்கள் நிகழ்வதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். நெரிசலான ரயில்களிலிருந்து கீழே விழுவதால் ஆண்டுக்கு 1,000 பேர் வரை உயிரிழப்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ரயில் பாதுகாப்பு குழு தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் பலர் ஓடும் ரயில் முன்பு பாய்கின்றனர். ஆட்களால் இயக்கப்படாத ரயில் கடவைகள் 11,000 மேல் நாட்டில் இருக்கிறது. இந்த பகுதிகளில் வேகமாக சாலையில் வரும் வாகனங்கள் ரயிலில் மோதுவதாலும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதை தடுக்க ரயில்வே கடவைகள் உள்ள பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணிகளும் சுரங்க பாதைகள் அமைக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் கூறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக ரயில் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் மரணங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 2011 ஆண்டில் ரயில்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் சுமார் 15,000 பேர் இறந்தனர்.
செய்தியை தந்தவர் சுவாமிநாதன். சென்னை தாம்பரத்திற்கும் கடற்கரைக்கும் இடையே இயங்கும் புறநகர் ரயில் தடத்தில் மட்டும் கடந்த 2013 நடைபெற்ற விபத்துகளில் 375 பேர் இறந்திருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இந்த மரணங்களை குறைக்க எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் போக்குவரத்து பொறியியல் துறை ஒரு ஆய்வை நடத்தியது. இந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட விடயங்கள் குறித்து விளக்குகிறார் அந்த ஆய்வில் பங்கு கொண்ட அண்ணா பல்கலைக்கழக ஆய்வு மாணவி அபிராமி.
தாம்பரம் முதல் பீச் வரை எங்கள் புறநகரில் கிண்டி, மாம்பழம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய 3 ஸ்டேஷன்களில் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதா 2013 புள்ளி விவரம் தெரிவிச்சுது. நாங்கள் இந்த ஸ்டடியை கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அவங்களுக்காக பண்ணணும். கடந்த ஜூன் மாதம்
எவ்வளவு மரணங்கள் நடக்கின்றன ஒரு ஆண்டில்?
2013 மட்டும் கிண்டியில 52, சைதாப்பேட் 27, மாம்பழம் 36. இதில் நேச்சுரல் டெத் ஆக்சிடென்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்குது. பட் நேச்சுரல் டெத் ரொம்ப குறைவு எண்ணிக்கையில 2 அல்லது 3 தான் சேஷனுக்கு. பெரும்பாலான விபத்துகள் ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு சொல்ற அந்த தண்டவாளத்தை அனுமதியின்றி கடக்கிறதுனால நடக்கிற ஆக்சிடென்ட்.
நீங்க சொன்ன இந்த 3 ரயில் நிலையங்களிலும் ரயில் பாதைக்கு மேலே செல்லக்கூடிய மேம்பாலங்கள் இருக்கின்றன. மக்கள் ஏன் அதை பயன்படுத்துவதை தவிர்க்கின்றனர்?
விபத்துகளுக்கு முதல் காரணம் மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை. ஷார்டஸ்ட் ரூட், அதாவது எளிமையா வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ட்ரெஸ் பாசிங் அப்படின்னு சொல்ற மேம்பாலம் இல்லாம மற்ற வழிகள் வழியா ஸ்டேஷனை விட்டு வெளியில வராங்க, ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சீசன் பாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இது வச்சிருக்கிறதுனால அவங்க கவுண்டரை ரீச் பண்றதுக்கான தேவை இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே அப்ரோச் பண்ணாம மற்ற இது வழியா வராங்க. அவங்கள்ட்ட போதுமான விழிப்புணர்வு இல்லை. இது ரயில்வே ஆக்ட் 147 படி சட்டப்படி குற்றம். இது ₹1,000 அபராதம் அல்லது 6 மாதம் சிறுதண்டனை கூடிய ஒரு குற்றம். இது நாங்க மக்கள்கிட்ட சர்வே கேட்டோம். அவங்கள 90% மேல இது பிரச்சனை விழிப்புணர்வு அவங்க கிட்ட இல்லை. இது அபராதத்துக்குரிய ஒரு குற்றம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல.
ஏன்னா அரசாங்கமும் அபராதம் போடுறது இல்ல.
அவங்க போடுறது இல்ல, ஆனா வந்து குற்றம் அப்படின்றதுக்காக இல்ல கூட அவங்களுக்கு வந்து இது சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல கூட மேம்பாலம் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கூட நிறைய பேர் தெரியறது இல்ல. இப்ப ஜிஆர்டி வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்ல நிறைய அவேர்னஸ் கேம்ப் வந்து இப்ப கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க சொன்ன அந்த மூணு ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேஷன்கள்லயுமே வந்து இப்ப வந்து அவேர்னஸ் கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நிறைய வந்து ஒளி ஒளி காட்சிகள் அதுக்கப்புறம் வந்து போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி இப்ப வந்து மக்களிட விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 14 நாங்க சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வந்து விபத்துகள் குறைஞ்சிருக்கிறதாவே வந்து புள்ளி விவரம் தெரிவிக்கு.
இந்த விபத்துகள்ல இறப்பவர்கள் யார்?
ஆண் பெண் இருபாலருமே வந்து அதிகமா இந்த மாதிரி விபத்துல இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து அந்த மிடில் ஏஜ் குரூப் சொல்றோம் இல்லையா, அந்த 25 to 35 அந்த ஏஜுக்கு உட்பட்டவங்க தான் வந்து இந்த ஆக்சிடென்ட்க்கு. இன்னொரு முக்கியமான காரணம் காதுல ஹெட்போன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை மாத்திக்கிட்டே வந்து அவங்க தண்டவாளத்தை கடக்கிறது மூலமா மொபைல் போன் தொலை அலைபேசி பயன்படுத்துறது, போன்ல பாட்டு கேட்டுட்டே வர்றது, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால கூட வந்து அவங்களால ட்ரெயின் வர்ற அந்த ஹார்ன் அதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியல.
அண்ணா பல்கலைக்கழக ஆய்வு மாணவி அபிராமி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சுவிட்சர்லாந்தில் குடிவரவை அதிரடியாக குறைப்பதற்கான பிரேரணையை அந்நாட்டின் மக்கள் நிராகரித்திருப்பதாக இன்று நடந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் ஆரம்ப முடிவுகள் காட்டுவது குறித்து செய்தி அறிக்கையில் பார்த்தோம். சுவிட்சர்லாந்து மக்களிடம் இப்படியான கருத்தறியும் வாக்கெடுப்பு கொண்டுவரப்பட்டதன் பின்னணி குறித்து அந்த நாட்டின் சோசியலிச ஜனநாயக கட்சியில் குடிவரவுத்துறைக்கான தெரிவுக் குழுவில் உறுப்பினராக இருக்கும் லுக்கர்சன் மாநில மற்றும் நகராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர் லதன் சுந்தர்லிங்கத்திடம் கேட்டார் சாதாத்.
அதாவது வந்து இப்ப கடந்த 8 வந்து இங்கே உள்ள வலதுசாரதி கட்சிகள் வந்து இந்த விடயத்தை வந்து நிறைய கருத்து கணிப்புக்கு கொண்டு வரணும். ஏனென்றா இங்க மக்கள் வந்து அந்த இனிஷியேட்டிவுக்கு வந்து ஓமன் சொல்லிச்சுன்னா அது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பதிக்கப்பட்டிருக்கும். வந்து இதுதான் அந்த மக்கள் தொகையை இப்படி கட்டுப்படுத்தணும். அப்படி வந்துச்சுன்னா அதற்கு பிறகு பெறப்போற எல்லா சட்டங்களும் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அடங்கினபடிதான் பெறணும். இந்த சுவிஸ் நாட்டுல வந்து வேலைக்கு பெற கடைசியா வந்த ஆக்கள் வந்து எல்லாமே யூரோப் நாட்டை சேர்ந்தவியல். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இதை பதிக்கப்படுத்துதுன்றா வந்து மக்களை வந்து யூரோப் நாட்டுல இருந்து முள்ளுக்கு வேலை இல்லாம பண்ணிடுவோம். இன்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து 60% மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் எல்லாம் வேலை செய்யணும். அப்ப இந்த சட்டம் வந்துட்டுதா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறவாசி மூட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடும். ஏன்னா வந்து வெளிநாட்டார்கள் இல்லாமல் வந்து இந்த நாடியங்கியல் அதோட கட்டாயத்துக்குள்ள வந்துடும். இந்த எக்கோப் இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு எந்த ஒரு இங்க உள்ள கட்சிகளாலும் ஆதரிக்கப்படாத ஒரு ஒரு விடயம். அதாவது வந்து இங்க உள்ள ரைட் பார்ட்டி கூட இதை எதிர்க்குது. ஏனென்றா இதால வந்து இங்கத்திய ஒரு பொருளாதாரம் சரியா பாதிப்படைஞ்சிடும். ஏனென்றால் அந்த படித்த வெளிநாட்டு மக்கள் இங்க விராட்டி வந்து இங்கத்திய பொருளாதாரம் நிலைக்கு நிக்கலாம்.
சுவிட்சர்லாந்து வந்து ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜனத்தொகையில் 23% வெளிநாட்டவர்களாக வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிற போது அந்த நாட்டோட ஜனத்தொகை வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட கிட்டத்தட்ட இந்தியாவில் எப்படி ஜனத்தொகை அதிகரிச்சுக்கிட்டு வருதோ அந்த வேகத்தில் அதிகரிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் குடிவரவை கட்டுப்படுத்துவது என்பதும் அவசியமாகத்தானே தெரிகிறது.
நாட்டில் வந்து ஏன் 23% மக்கள் வெளிநாட்டவர்களாக இருக்கிற இந்த கேள்விக்கு அந்த பதிலத்தேடைக்க பாத்தீங்களா வந்து இன்னைக்கு வந்து நிறைய வெளிநாட்டவர்களுக்கு வந்து இந்த சுவிஸ் பிரஜா உரிமையை கொடுக்கறதுல வந்து சுவிஸ் நாடு வந்து தயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது வந்து இங்க வந்து பெடரல் கவர்மெண்ட் முடிவெடுக்கிறேல ஒவ்வொரு கவுன்சிலும் நான் வந்து முடிவெடுக்கணும் வந்து நாங்கள் வந்து அரசுகளுக்கு இங்கத்திய குடியுரிமை உரிமையை கொடுக்கறதோ இல்லையோ அதுவும் வந்து மக்கள் ஓட் பண்ணித்தான் அதை கொடுக்கணும். அதாவது கருப்பினத்தவர்களோ அல்லது வந்து பிடிக்காத சில நாடுகளை சேர்ந்தவர்களோ அவர்கள் வந்து குடியுரிமைக்கு அப்ளை பண்ணினால் வந்து அவர்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இவர் இந்த இனத்தை சேர்ந்தவர் என்றதுக்காகவே அவர்களுக்கு வந்து அந்த உரிமையை மறைச்சிடணும். சுவிஸ் நாட்டாளராக வரக்கூடிய உரிமையை அவர்கள் நிராகரிக்கணும். அந்த நிராகரிப்பின் ஊடாக வந்து இந்த தொகை வந்து கூடிக்கொண்டே போகும். அதால வந்து நாங்கள் இங்கிலாந்தோ இல்லாத மற்ற நாடுகளை பார்த்தோம்னா அது வந்து சட்டம் ஒன்றுக்கு அந்த சட்டத்துக்குள்ள 5 to 8 முடிந்தா பிறகு அவர்கள் வந்து அந்த அந்த நாட்டு உரிமையை நாட்டு உரிமையை பெற்றுக் கொள்றது மிக இலகுவாக இருக்கும்.
சுவிட்சர்லாந்தின் லக்கர்சன் மாநிலம் மற்றும் நகராட்சி சட்டமன்றங்களின் முன்னாள் உறுப்பினர் லதன் சுந்தர்லிங்கம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 4 பகுதி தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
சிசு கொலைக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படமான கருத்தம்மாவில் வரும் தாலாட்டு. தாயின் சீம்பாலுக்கு பதிலாக கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்படும் பெண் சிசுக்களுக்கான தாலாட்டே ஒப்பாரியாக மாறும் அவலத்தை சொல்கிறது. வேண்டாத பெண் சிசுக்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்படுவதைப் போலவே வயதான முதியவர்கள் பஞ்சுப்பால் ஊற்றி பலவந்தமாக கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன்.
குழந்தைகள் ஒரு இடத்துல கொள்றாங்கன்னா வயசாளிகள் இன்னொரு இடத்துல கொள்றாங்க. இன்னொரு வகையில பெண் பிள்ளைகளை கொள்றதுக்கு தான் கள்ளிப்பால் விட்டாங்கன்னு சொன்னீங்க, இங்கே இவங்க சாகிறதுக்கு பஞ்சுப்பால் விடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
அது என்ன பஞ்சுப்பால்?
அந்த வயசான ஆட்கள் வந்து இழுத்துட்டு கிடப்பாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த பஞ்சு பால் விடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பஞ்சு பால் விடுறதுங்கிறது ரொம்ப ஒரு கருணையாக தெரியும். ஆனா அந்த பால் விட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டா, அந்த கபம் கெட்டி மூச்சு திணறல் ஏற்பட்டு சாவாங்க. அதுலயும் ரெண்டு மூணு வகை இருக்கு. அதாவது ரொம்ப பிரியமா மண்ணை நேசிச்சவர் தன்னுடைய நிலத்தை நேசிச்சவர்னு சொல்லிட்டு மண்ணை கலந்து அதை விடுவாங்க. அப்புறம் ரொம்ப பணத்தின் மேல ஆசையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த பழைய அந்த ஓடு இருக்கு இல்லையா, உடஞ்ச ஓடு, அதுல கொஞ்சம் தண்ணீர் விட்டு தங்கத்தை உரசி அந்த தண்ணீரையும் அவங்களுக்கு விடுவாங்க. எல்லாமே இது வந்து பாக்குறதுக்கு ஒரு இது மாதிரி தெரியும், ஆனாலுமே சீக்கிரம் சாகணுங்கிறதா அதனுடைய அடிப்படை.
வெறும் பஞ்சுப்பால் மட்டுமல்ல, முதியவர்களின் உயிரை உடனடியாக பறிப்பதற்கு இன்றளவும் ஏராளமான நடைமுறைகள் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த நடைமுறைகளில் தலைக்கூத்தல் என்றொரு நடைமுறை இருக்கிறது. அது முன்பு குளிப்பாட்டி படுக்க வைத்தல் என்கிற பெயரில் கரிசல் காட்டு பகுதியில் கடைபிடிக்கப்பட்டு வந்த வகையை விவரிக்கிறார் கி. ராஜநாராயணன். 92 வயதாகும் எழுத்தாளர் கீரா இந்த நடைமுறைகளை நேரில் கண்டவர்.
குளிப்பாட்டு படிக்க வைக்கிறதுங்கிறது அவங்கள வந்து அந்த கிழவனார் வீட்டை சுத்தி உள்ள வீடுகள் எல்லாம் வந்து குடங்களை நிறைய சேகரிப்பாங்க, ஒரு 100 குடங்கள் வரைக்கும். அந்த குடங்களை எல்லாம் நல்ல தண்ணீரால் உடுப்பி வச்சுக்கிடுவாங்க. விளக்கெண்ணைய மேல இருந்து கீழே வச்சு குழு 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 நல்ல தப்பளம் போடுறதுன்னு சொல்றது அந்த மாதிரி சேகரிப்பாங்க. அவனை தூக்கிட்டு வந்து கட்டிலோட தூக்கிட்டு வந்து ஒருத்தன் உட்கார்ந்த இதுல பிடிச்சுக்கிடுவான். உடனே மழை 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 தண்ணி விடுவான். குளிக்கிற அருவியில குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் தோணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவரை குளிப்பாட்டுறாங்க, என்ன வச்சு குளிப்பாட்டுறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த குளிப்பாட்டு தண்ணி இது விடும்போது அவனுக்கு மூழ்கி போக விடாம பண்ணி அந்த தண்ணீர் திணை அடிச்சு கொல்றதுதான் இதனுடைய நோக்கம். இதுல கொண்டு வந்து போட்டா அநேகமா அவன் அந்த குளிர் காலத்துல குளிர்காலத்திலேயே இந்த வையசாடிகளுக்கு மரணங்கள் நிறைய நிகழும். இது அந்த குளிப்பாட்டு அந்த குளிர் காலத்துல இது அவங்க அப்படி செய்வாங்க.
இது ஏதோ தண்ணீரின்றி காய்ந்த கரிசல் காட்டில் மட்டுமல்ல, கடலை போல ஏரியை கொண்ட கடலூர் பகுதியிலும் கடைபிடிக்கப்படுவதாக சொல்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஜே. ஆர். சிவராமகிருஷ்ணன்.
கடலூர் மாவட்டத்தில் அமாவாசை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு உயிர் வந்து பிரிய முடியாத சூழ்நிலை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த முதியவருடைய உயிரானது அமாவாசை அன்று கணக்கு வைப்பார்கள். அமாவாசை அன்றுக்கு அவர் இறக்கவில்லை என்றால் அதுக்கு அடுத்த மறுநாள் அவருக்கு வந்து விளக்கெண்ணை தலையில தேய்த்து அவரை குளிப்பாட்டி உடனே இளநீரை கொடுத்து விடுவார்கள். ஒரு 100 ml அளவுக்கு அவருக்கு வந்து இளநீர் கொடுத்து விடுவார்கள். இளநீர் கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல அவர் வந்து ஜன்னி வைத்து இறந்து விடுவார்கள்.
இன்னமும் நடைமுறையில் இருக்குங்கிறீங்க?
இன்னும் பல இடங்களில் இது வந்து மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழகத்தில்.
இப்படியான நடைமுறையை சம்பந்தப்பட்டவரின் குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஊரும் உறவும் கூடி பேசி நன்கு திட்டமிட்டே செயல்படுத்துவதாக விவரிக்கிறார் சிவராமகிருஷ்ணன்.
அதாவது அந்த ஆன்மா வந்து ரொம்ப நாள் வந்து போராடிக்கிட்டு இருப்பதையும் அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதையும் அந்த முதியவரை வந்து இப்ப இருக்கக்கூடிய அவசர காலங்களில் அவரை வைத்துக் கொண்டு சரியாக பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த சுட்டக்காரர்களும் அந்த உறவினர்களும் ஒன்றாக கூடிதான் இந்த இதை வந்து செய்கிறார்கள். அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரோ அந்த மகனோ அல்லது மகளோ செய்வதில்லை. ஸோ அந்த சமூகத்தை சார்ந்த அந்த உறவினர்கள் அனைவரும் அன்று இருப்பாங்க. அன்றைய தினத்தில் இது நடக்கும். இந்த எண்ணெய் தேய்த்து அவர்களுக்கு இளநீரை கொடுத்து அவர்கள் மரணிக்கிற வரையில அவங்க எல்லாமே அங்க இருப்பாங்க. அன்றைய தினத்துல அன்னைக்கு வந்து எல்லாமே ஒன்று கூடிடுவாங்க.
யாரெல்லாம்?
அவர்களுடைய மகன் மகள் வீட்டார், அவருடைய பங்காளிகள் அப்படிங்கிற அண்ணன் தம்பி சகோதரர்கள் உறவினர்கள், அதுக்கடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே அன்னைக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்களுக்கு குறையாமல் அந்த உறவினர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த வீட்டுல கூடியிருப்பாங்க. அன்றைக்குதான் அதை செய்யக்கூடியவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் பார்த்தோம்னா யார் என்ற ஆணாக இருந்தால் அந்த மனைவி செய்வது செய்வாங்க. ஒரு மனைவியாக இருந்தால் அந்த தன்னுடைய கணவர் அவர்களுடைய உறவினர்கள் இதை செய்வார்கள், முன்னின்று செய்வார்கள். இதை
கிட்டத்தட்ட மரணம் என்பது இவங்க வந்து உருவாக்குறாங்க, மரணிக்கிற சூழலை.
அதாவது மரணத்துல அவர்கள் போராடி அதுல அந்த வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக, அந்த ஆன்மா வந்து நல்ல நிலையில் வெளியில போகணும், அது போராடி செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் இது மாதிரியான ஒரு வழிமுறையை அவர்கள் பின்பற்றுறாங்க. சரி, பல ஆண்டுகளாக இருக்கு.
இவர் சொல்வது போன்று இரண்டு சம்பவங்களை சொந்த வாழ்வில் கடந்து வந்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த பிரதீபா. தனது தாய் வழி பாட்டிக்கு நடந்த தலைக்கூத்தல் குறித்து பிரதீபா.
எங்க அம்மாவோட அம்மாவுக்கு அம்மாச்சின்னு சொல்லுவோம் நாங்க. அம்மாச்சி வந்து இங்கதான் இருந்தாங்க, இருந்து கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மருமக வீட்டுக்கு போயிருந்தாங்க.
அந்த அம்மாவுக்கு என்ன வயசு, எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு?
அவங்களுக்கு வந்து மூணு குழந்தை, அம்மா ஒரே பொண்ணு, ரெண்டு பையங்க. ரெண்டு பையனுங்களுமே இறந்துட்டாங்க. ஸோ மருமகிட்ட தான் இருந்தாங்க. 82 இருக்கும் அவங்களுக்கும். பென்ஷன் தான், ஓஏபி பென்ஷன் வரும். மருமகளோட எங்க அம்மாமா வந்து மிலிட்டரி மேன், அதனால அந்த பென்ஷன் வந்துட்டு இருக்கும். அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. படுத்த படுக்கையே ஆனவுடனே நிறைய பசிக்கும் போல இருக்குது. அதனால பசிக்கிறப்போ வந்து அவங்க நிறைய சாப்பாடு கேட்டுட்டு இருக்கும் போது எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்களாம், குச்சியை வச்சுட்டு அடிப்பாங்களாம். ஏன்னா நிறைய சாப்பிட்டதுனால தானா மோஷன் போயிடுவாங்க பெட்டில், ட்ரெஸ்லெஸ்லாம் ஆகிடும் அப்படின்றதுக்காக. ட்ரெஸ்லலாம் ஆனால் யார் இது வாஷ் பண்ணுறது, யார் இது பண்ணுறது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி அரை இட்லி அப்படி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து போகிறவங்ககிட்ட எல்லாம் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க, சாப்பிட வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப எழுச்சி போயிட்டாங்க, ரொம்ப இதாகிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்களும் அவங்களும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து அந்த உடம்பு ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு, பெட் ரிட்டனு அந்த இது எல்லாத்தையும் அவங்களால தாங்கிக்க முடியலை. தாங்கிக்க முடியாதப்ப லாஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தலைக்கு நல்லா ஊற்றி விட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் வச்சு தேய்ச்சி விட்டு தலைக்கு ஊற்றி விட்டு இளநீ வாங்கி ரெண்டு இளநீ கொடுத்துருக்காங்க. உடனே இங்கே இறந்துட்டாங்க, அன்னைக்கே இறந்துட்டாங்க.
பிரதீபாவின் தந்தை வழிபாட்டியின் வாழ்வும் மரணமும் வேறொரு வகை. குழந்தையாகவே திருமணம் செய்விக்கப்பட்டு 14 கணவரோடு வாழ்ந்து 32 விதவையானவர் இவரது தந்தை வழிபாட்டி. கணவர் இறந்தபோது இவருக்கு 6 விதவையாக தன்னந்தனியாக 6 நன்கு படிக்க வைத்து அனைவருக்கும் அரசு வேலையும் வாங்கி கொடுத்து திருமணம் செய்து கொடுத்தவரின் இறுதி காலம் எப்படி முடிவுக்கு வந்தது?
இப்போ ஒரு 84-85 வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே பெட் ரிட்டன் ஆனோடனே பார்த்துக்க முடியாம லாஸ்ட்ல ஒரு கட்டம் வந்தோடனே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பெரிய பையனும் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அதனால பேரன் பேத்தி கூட இருந்தாங்க கிராமத்துல. ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டோம். இன்னொரு சித்தப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கிளம்பி போயிட்டாங்க மதுரை.
எத்தனை நாள் காத்திருந்தீங்க?
3 நாங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு போறோம். போனோடனே எங்க அப்பாவுக்கு மறுநாள் ஆபீஸ் இருக்கு. ஸோ இது இறந்தாதான் வந்து இன்னொரு 2 லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ என்ன பண்றாங்க, துளசி தண்ணி கொடுக்குறாங்க, காசை உரசி கொடுத்தாங்க அந்த தண்ணியை. அப்புறம் வந்து இந்த புத்தகம் படிக்கிறது, இந்த உயிர் போகணுங்கிறதுக்காக இந்த புத்தகம் படிக்கிறது அந்த இது படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, அந்த காசி இதுன்னு சொல்லிட்டு ஒரு மரம் ஆலமரம் மாதிரி இருக்கும், அந்த கோயிலில் அந்த இடத்துல அந்த மண் எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஊற்றணும்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் கரைச்சி ஊற்றணுன்ட்டு எங்கள் அப்பா மண் எடுக்க போகிறாங்க, போகிறதுக்குள்ளேயே எங்கள் பாட்டி டெத் ஆகிட்டாங்க. ஆனோடனே எங்கள் அப்பா வேம ஓடி வந்து, அம்மா மண் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே செத்து போயிட்டேம்மா. ஆக்சுவலாக சாகிறதுக்காக தான் மண் எடுக்கவே போனாங்க, மண் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே செத்து போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக அழுதுட்டு இருந்தாங்க.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 4 தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஆப்கானிய தலைநகர் காபூலின் காவல்துறை தலைவர் பதவி விலகியிருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் குடிவரவை குறைப்பதென்ற பிரேரணையை அந்நாட்டு மக்கள் இன்று நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் நிராகரித்திருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.